நீர்காணல் துறவு எனும் அற்புத பரிசு. கப்புச்சின் துறவு சபையைச் சேர்ந்த அருள்பணி அன்புநாதன் அவர்கள் அச்சபையில் உருவாக்கும் பணி, பங்கு பணி, ஆப்பிரிக்காவில் மறைப்பணி என பல்வேறு பணிகளை ஆற்றியிருப்பவர். ரோமையில் முனைவர் பட்ட படிப்பை மேற்கொண்டு வரும் அருள்பணி அன்புநாதன் அவர்களிடம் அவரின் துறவு வாழ்வு பற்றி கேட்டோம். தந்தை அன்புநாதன், வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்திருக்கும் தங்களை எங்கள் நேயர்கள் சார்பில் வரவேற்கின்றோம். துறவுற அழைப்பை தாங்கள் எப்படி புரிந்து கொள்கின்றீர்கள்?
வணக்கம் சகோதரி. உலகெங்கும் இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் வத்திக்கான் வானொலியின் தமிழ்ச்சேவை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். துறவுற வாழ்க்கை என்ற ஒப்பற்ற அற்புத பரிசு பற்றிய சிந்தனையை மேற்கொள்ளும் முன், வாழ்க்கை என்னும் வார்த்தையை பல நேரங்களில் பல கோணங்களில் நாம் பார்க்க முடிகிறது. வாழ்க்கை என்னும் வார்த்தை பல நேரங்களில் பல கோணங்களில் விவரிக்கப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது, விசாரிக்கப்படுகிறது, விளக்கங்கள் தரப்படுகிறது. உயர்தினையா மனித உயிர்களுக்கு மட்டும் அதிகம் ஒத்துப்போகிற இச்சொல் ஒவ்வொரு தனி மனிதரின் அனுபவ மொத்தத்தை அடையாளம் காட்டுகிறது. தனி மனிதர் என சொல்லும்போது அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம். தனிப்பட்ட நபரின் அனுபவ கடப்புகள், பெற்ற பாராட்டுக்கள், கற்ற பாடங்கள், மகிழ்வு நிலைகள், கடந்த காயங்கள், எதிர்கொண்ட போராட்டங்கள், கண்ணீர் வேலைகள், தனிமை சோதனைகள், தரித்திர துன்பங்கள் என நீண்டு கொண்டே போகிறது. வாழ்க்கையின் அர்த்தங்கள் தீர்மானங்களால், முடிவுகளால், தேர்ந்தெடுப்புகளால், உழைப்பால், போராட்டங்களால், அர்ப்பணங்களால் இன்னும் ஆழமாகிறது, அடர்த்தியாகிறது, இன்னும் சொல்லப்போனால் அழகாகிறது. இந்த பின்னணியில் நாம் அறிகிற உண்மை யாதெனில், விரும்புகின்ற தேர்ந்து கொண்ட நோக்கங்களை உள்ளடக்கிய ஒரு தனிப்பட்ட நபரின் வாழ்க்கை அந்த குறிப்பிட்ட நபரின் ஈடுபாட்டு தன்மையால் இன்னும் உயர்வாகிறது, உதாரணமாகிறது. வாழ்க்கையின் அர்த்தங்கள் இல்லறத்தால் இரட்டிப்பாகிறது, துறவரத்தால் தூய்மையாகிறது. அழைப்பு பொதுவான ஒன்று. இது இறைவனால் மனிதருக்கு வழங்கப்பட்ட மாபெரும் பரிசு. இங்கே எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது என்ற கேள்விக்கு இடமே இல்லை. இல்லறம் துறவரத்தின் ஆரம்பமாகவும், துறவரம் இல்லறத்திற்கு அரணாகவும் இருக்கிறது என்பதையே தாய் திருச்சுவை நமக்கு கற்றுத்தந்த வாழ்வினை பற்றுறுதி பழிப்பினை.
தந்தை அன்புநாதன், பொதுவாக துறவர வாழ்வு, வாழ்க்கை இவை பற்றி சொன்னீர்கள். விவிலிய பின்னணியில் அழைப்பு பற்றிய தங்களது சிந்தனை?
உண்மை சகோதரி, விவிலியத்தினுடைய அநேக பக்கங்களில் விரவி கிடக்கிற அழைப்பு பற்றிய சிந்தனை இறைவார்த்தைகள், அதாவது அழைப்பு முழுக்க முழுக்க இறைவனால் தரப்படுகிறது, குறிப்பிட்டு பெறப்பட்ட கொடை என்பதை பல சமயங்களில் நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமத்தில் 12:1-4 வரையிலான திரு சொற்றொடர்கள் ஆபிரகாமின் அழைப்பை நாம் பார்க்கிறோம். உன் நாடு, உன் குடும்பம் இவற்றை விட்டு வா என்ற ஒரு முழுவீச்சான ஒரு அழைப்பு. மேலும் விடுதலை பயணத்திலே நாம் 3:1 6-9:12 வரை பார்க்கும்போது இறைவன் மோயிசனுக்கு அளிக்கின்ற ஒரு உறுதிமொழியை பார்க்கிறோம். உன்னோடு எப்போதும் இருப்பேன் என்ற உறுதிமொழி மோயிசனுக்கு அழைப்பு மூலமாக இறைவனால் தரப்படுகிறது. மேலும் எசையா புத்தகத்தில் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்ற உண்மையான அழைப்புக்கான ஒரு சான்று 43:3 நாம் பார்க்கிறோம். நீ எனக்குரியவர் என்று உரிமையோடு இறைவன் அழைக்கிறார். மேலும் 1 Samuel 3:1-10 அங்கே சாமுவேலினுடைய ஒரு ஒப்புதல் சொல்லப்படுகிறது. ஆண்டவரே பேசும், அடியே நான் கேட்கிறேன் என்று அழைக்கின்ற இறைவனுக்கு பதிலுரைத்த பகுதியையும் பார்க்கிறோம். அழைக்கும் இறைவன் சும்மா வெறுமனே அழைப்பதில்லை. அழைப்பின் நோக்கத்தை அழைக்கப்பட்டவருக்கு அறிவிக்கிறார். மோசேயை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை இதயத்தை தொடுகிறது. என் மக்களின் கூக்குரலை கேட்டோம், இறங்கி வந்தோம், எம் மக்களை மீட்க தேர்ந்தெடுத்தோம் என நோக்கத்தை உரைக்கிறார். ஆனோ பெண்ணோ, நோக்கத்திற்காக தரப்பட்ட அந்த ஒரு கடமை நிச்சயமாக அழைப்பு மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. நச்சீர் அறிவிப்பதற்காக இறைவனின் இரையாட்சியை வாழ்ந்து அறிவிக்க தரப்பட்ட உன்னத பரிசுதான் அழைப்பு என்ற ஒரு ஒப்பற்ற பரிசு. அழைப்பு ஒரு துறை அல்ல, வருவாய்த்துறை விளையாட்டுதுறை மாதிரி இது நிச்சயமாக ஒரு துறையாக நாம் கருத முடியாது. ஆனால் அப்படி தெரிவது கடினமான உண்மை. அழைப்பு அதிகாரத்துறையாகவும் ஆடம்பரத்துறையாகவும் வருவாய்த்துறை போக்காகவும் பல சமயங்களில் காணுவது வேதனையான ஒன்று. மாறாக அழைப்பின் நோக்கம் முழுக்க முழுக்க அர்ப்பணத்தை சார்ந்திருக்க வேண்டும், முழுக்க முழுக்க இழப்பாகிற தன்மையை சார்ந்திருக்க வேண்டும், முழுக்க முழுக்க எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருதப்பட வேண்டும், முழுக்க முழுக்க யதார்த்தமாக இருக்கக்கூடிய நன்னெறி கலந்த நன்மனதுடன் வாழக்கூடிய ஒரு சூழலாக இருக்க வேண்டும். அழைப்பு அடையாளங்கள் துறவர பணிகள், பதவிகளை அல்லது துதி பெறுகிற துதி பாடுகிற ஒன்று ஒரு சுயநலப்போக்கை சார்ந்து பொதுநலப்போக்கிலே எல்லோரையும் வாழ வைக்கிற எல்லோருக்கும் எல்லாமாகிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தொடர வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பமும் அழைப்புக்கான நோக்கமும்.
தந்தை அன்புநாதன், தாங்கள் கப்புச்சின் துறவு சபையில் 19 ஆண்டுகள் வாழ்ந்து வருகின்றீர்கள் துறவியாக. இந்த துறவு வாழ்க்கையில் தங்களது அழைப்பு அனுபவம் இவை பற்றி சொல்லுங்களேன்.
என் அழைப்பு பற்றி சொல்லும் என்றால் ஒரே ஒரு வார்த்தை, தகுதியற்று என்னை தேர்ந்தெடுத்தார், எண்ணற்ற ஆசிரியரில் எனக்கு அடையாளத்தை ஏற்படுத்தினார் இறைவன் என்பது மட்டுமே. என் பெற்றோருக்கு திருமண வெள்ளி விழா பரிசாக பிறந்தேன். என்னை பார்க்கும் முன்பே என் தந்தை குழந்தை சமய ஆசிரியர் அன்னையின் திருவுருத்தின் காலடியில் உன் திருமகனின் பணிக்காய் என் மகனை அர்ப்பணிக்கிறேன் என்று வேண்டிவிட்டு மருத்துவமனையில் என் தாய் ஆரோக்கியமால் அவர்களிடம் சொன்னதை என் தாய் அடிக்கடி நினைவுபடுத்தினார். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 4 பேர் அழைப்பை பெற்றுள்ளோம். எனது சகோதரிகள் 2 அருட்சகோதரிகளாகவும் எனது இன்னொரு சகோதரியின் மகன் குருவாகவும் இருப்பது என் பெற்றோரும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு மாபெரும் ஆசீர். இறைவன் தரப்பட்ட அழைப்பு இன்றுவரை இறைவனால் பாதுகாக்கப்படுகிறது என்பதை நான் விசுவாச வெளிப்பாடாக கூற முடியும். எனது பணிது குருத்துவத்தின் 19 ஆண்டில் பயணிக்கிற எனக்கு இறைவன் தந்த வாய்ப்புகள் ஏராளம். துறவர பயிற்சி இயக்குநராக, நவத்துறவு இயக்குநராக, பங்கு தந்தையாக என பல பணிகளை கடந்தாலும் என் அழைப்பின் முழுமையை ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஜிம்பாப்வே நாட்டில் மறைப்பணியாளராக பணியாற்றிய போது கிடைத்த ஒரு மாபெரும் நிறைவை நான் மறக்க முடியாது. ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு நான் ஒருவனே பங்கு பணியாளராக பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம். வாகனங்கள் செல்ல முடியாத இடங்களுக்கு கூட பல மைல் நடந்து சென்று திருப்பலியை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயம். பெருவாரியாக மின் தொடர்பு இல்லாத சூழல், உரிய உணவின்மை, பொருளாதார சிக்கல்கள், இத்தனைக்கும் மத்தியிலும் அறியாத மனிதர்களை அன்பை கண்டங்கடந்து இருந்தாலும் கடவுள் வழங்கியதை நன்றியோடு நினைக்கிறேன். வார்த்தையில் யதார்த்தம், இசையில் எளிமை என்ற நோக்கத்தில் தகவல் தொடர்பு ஊடகங்கள் வழியாக இறைவார்த்தையை நற்செய்தியை அறிவிப்பதை என்னுடைய இன்னொரு குறிக்கோளாகவும் என் துறவர களப்பணியாகவும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். மதம் கடந்த மனிதத்தை வைப்பதற்காக நிகழ்கால ஊடக பயன்பாட்டு மூலமாக மனிதத்தை விளைக்க, மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த நான் இன்னொரு என்னுடைய நோக்கமாகவும் என்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மறுப்பணியாகவும் செய்து கொண்டிருக்கிறேன். அழைப்பினுடைய தொடர்ச்சி இன்னும் முடிக்கப்படாத பணியினுடைய அடையாளம். அதனால்தான் இதுவரை தொடர்ந்து அழைப்பு தரப்படுகிறது. ஏதோ முடிக்கப்படாத ஒரு பணியினுடைய தேவையை ஆண்டவர் அறிந்தவராய் இன்னும் அழைப்புக்காக அழைப்பு எடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த ஒரு நோக்கிலே இறைவன் தருகின்ற அழைப்பை ஏற்றுக்கொண்ட அழைப்பை நிறைவோடு முழு அர்ப்பணத்தோடு விசுவாசத்தோடு எல்லோருக்கும் எல்லாமாகிற ஒரு எண்ணத்தோடு பணியாற்ற முயற்சிப்போம். நிச்சயமாக இறைவன் தந்த அற்புத பரிசு அழைப்பு செயலாக்கம் பெறட்டும், செயல்படுத்தப்படட்டும், இறைவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
தந்தை அன்புநாதன், வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து துறவர வாழ்வு பற்றி, தங்களது சொந்த அழைப்பு பற்றி அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த பகிர்வுக்கு வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். தங்களது இந்த துறவர வாழ்க்கையும் குருத்துவ வாழ்வும் மேலும் மேலும் இறையாட்சி பணியில் செழிக்கட்டும் என நாங்கள் வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.
இந்த வாய்ப்பை வழங்கிய வத்திக்கான் வானொலியின் தமிழ் சேவை பிரிவிற்கு நிச்சயமாக என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன்.
நான் பாடுவே ஆண்ட
அற்புத பரிசு. இந்நேர்காணலில் கலந்து கொண்டவர் அருள்பணி அன்புநாதன், கப்புச்சின் துறவு சபை. இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.